ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
வன விருக்ஷ தத் அவச்சின்ன ஆகாஷயோஹோ ஜலாசய ஜல தத் கட பிரதிபிம்ப ஆகாஷயோஹோ வா ஆதாரபூத வா ஆதாரபூத அனுபஹித ஆகாஷவத் அனயோஹோ அஜ்ஞான தத் உபஹித சைத்தன்யயோஹோ ஆதாரபூதம் யது அனுபஹிதம் சைத்தன்யம் தத் துரியம் இதி உச்யதே. சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம் மன்யதே ச ஆத்மா ச விஜ்ஞேயஹ இத்யாதி ஸ்ருதேஹ. வன விருக்ஷ தத் கத தத் அவச்சின்ன ஆகாஷயோஹோ. ஒரு கூட்டம் வனம் விருக்ஷம் அதனோடு கூடிய ஆகாசம். அதே மாதிரி ஜலாசய ஜல தத் கத பிரதிபிம்ப ஆகாஷயோஹோ ஜல கூட்டம். அதே மாதிரி ஜலம் அதுல பிரதிபிம்பமான ஆகாசமானதும். இது ரெண்டுத்துக்கும் இவைக்கும் அவைக்கும் இவைக்கும் ஆதாரபூத எதை நீங்க எடுத்திருந்தாலும் சரி. அதனால சொல்றாரு வா. அப்போ வனமும் மரமும் அது கூடியதான ஆகாசமோ அல்லது ஜலமும் இல்ல ஜல கூட்டமும் ஜலமும் அதில் பிரதிபிம்பிக்கிற ஆகாசமோ இந்த மாதிரி எதை ஒத்துண்டாலும் சரி அதற்கு ஆதாரபூத அதுக்கு ஆதாரமா இருக்கிறது. எது ஆதாரமா இருக்கிறது அப்படின்னா ரெண்டு இடத்துலயும் ஆகாசம் தான். அப்படி உபஹித பூத அனுபஹித ஆகாசவத்து எதனாலும் வரையறுக்கப்படாத தீண்டப்படாத ஆகாயத்தை போன்று மகாகாசம். அனையோகோ அஜ்ஞான தத் உபஹித சைத்தன்யோகோ. அப்படி இந்த ரெண்டுமே, இந்த ரெண்டுமேனா என்ன, அஜ்ஞானம் கூடியதான சைத்தன்யமும் அஜ்ஞானம் கூடியதான சைத்தன்யத்திற்கு அது ரெண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அஜ்ஞானம் ஒண்ணு மாயாவா எடுத்துக்கிறோம், இன்னொரு அஜ்ஞானத்தை அவித்யாவா ஆக்கிக்கிறோம். அப்படி இந்த ரெண்டுமே இந்த ஈஸ்வர ஜீவன் நிலையில ஆதாரபூதம். இவை ரெண்டுக்குமே ஈஸ்வர நிலைக்கும் இந்த ஜீவ நிலைக்கும் ஆதாரபூதமா ஆதார தன்மையோடு இருக்கிறதான எது அனுபகிதம் எந்த எதனோடும் தீண்ட எதனாலும் தீண்டப்படாத எதனாலும் வரையறுக்கப்படாத எதனோடும் கூடாத எதனோடும் ஒன்றாத சம்பந்தப்படாத சைத்தன்யம், சைத்தன்யம் இருக்கோ அதுதான் ஆதாரம். எதனோடும் எதனாலும் தீண்டப்படாததான சைத்தன்யம் அதுதான் இதுக்கு ஆதாரம். அது தது துரியம் இது உச்சதே. தது அந்த சைத்தன்யத்தை என்ன சொல்றோம், துரியம். அப்படி இந்த மூணு நிலையையும் துரியத்திலிருந்து வேறுபடுத்தினதுனால சந்தேகமே நமக்கு வேண்டாம். துரியம்ங்கிறது ஆத்ம சைத்தன்ய சொரூப நிலை, சுஷுப்தி ஆத்ம சைத்தன்ய சொரூப நிலை இல்ல அப்படின்ட்டு. அதனால சாந்தம் அது மாத்திரம் இல்ல, ஸ்ருதி என்ன சொல்றது, சாந்தம் சிவம் அத்வைதம் சதத் சம்மன்யதே ச ஆத்மாச விஜ்ஞேய. அதே மாண்டூக்கிய உபநிஷத்திலிருந்து கொண்டு வந்திருக்காரு சாந்தம். அதுக்கு பேர் சாந்தம், அமைதியானது. சிவம் மங்களமயமானது. அத்வைதம் பிரிவற்றது. சதுர்த்தம் நான்காம் நிலையானது. மன்யதே அப்படின்னு அத சதுர்த்தம் மன்யதே, இத நான்காவது நிலையா ஒத்துக்கிறாங்க, அத்வைதமா ஒத்துக்கிறாங்க, இப்படிப்பட்டதா ஒத்துக்கிறாங்க. ச ஆத்மா அதத்தா ஆத்மான்னு தெரிஞ்சுக்கோ, அதுதான் ஆத்மா. ச ஆத்மா அது ஆத்மா. சரி என்ன பண்றது, தெரிஞ்சுட்டேன். ச விஜ்ஞேய அதத்தானே விசேஷன ஜேய, அதத்தானே தெரிஞ்சுக்கணும். அது எப்படி விசேஷமா தெரிஞ்சுக்கணும், விஜ்ஞேய ச ஜேயன்னு சொல்லல, அது விஜ்ஞேயன்னு சொல்லியிருக்கு. விஜ்ஞேயனா விசேஷ ஜானத்தை அடையணும். விஜ்ஞானம் ஞானம்னு சொல்லாம விஜ்ஞானம்னு சொல்லும் ஸ்ருதி. ஞேயம்னு சொல்லாம விஜ்ஞேயம்னு சொல்லும். ஏன் இப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஞானமும் ஞேயமும் நான் சொல்றதுனால சொல்லப்பட்ட நிலையில பரோட்ச ஜானமா கூட இருக்கலாம். பரோட்ச ஜானமா இருக்காம அபரோட்ச ஜானமா உண்டாகணும் அப்படிங்கிறார். பரோட்ச ஜானம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது என்னுடைய அனுபவமா இல்லாத இருக்கு. அபரோக்ஷ ஜானம்னு சொல்லி சொன்னா என்னுடைய அனுபவமா என்னுடைய சுவஸ்வரூபமா நிக்கிறது, நான் அதுல இருந்து நழுவாம இருக்கேன் அப்படிங்கிறது அந்த நிலை. அந்த அனுபவத்தை நாம இங்க சமாதின்னு சொல்லல, என்னுடைய இயல்புல நான் நிக்கிறது சமாதி இல்ல. சமாதி அப்படிங்கறது எதையோ உன்ட்ட பழகிறது, சமாதி பழகுதல் அப்படின்னு தான் சொல்றான். சமாதிங்கிறது கடைபிடிக்கக்கூடியது, பழகக்கூடிய ஒரு விஷயம். என்னுடைய இயல்புல நான் நிக்கிறதுங்கிறத சமாதினு சொல்ல முடியாது. அதனால சவிகல்பமா நிர்விகல்பமான ஞானி கிட்ட கேட்டா சொல்றது என்னது? ஆமா ஆமா, சவிகல்பமா நிர்விகல்பமா, கரெக்ட் தான் கேள்வி. கண்ணை திறந்தா சவிகல்பம், கண்ணை மூடினா நிர்விகல்பம் அப்படின்னு. விகல்பம்னா என்னது? வேற்றுமைகள், வேறுபாடுகள். வா விகல்பம் அதேதான். விகல்பம்னா இப்படியும் அப்படியும் அப்படின்னு நீங்க சம்ஸ்கிருத பாத்தீங்க. விபாஷா வா விகல்பம், அதே விகல்பம் தான் இங்க. விகல்பத்துக்கு யோக சூத்திரக்கார அழகான பிரத்யேக ஒரு பரிபாஷா கொடுப்பாரு. யோகத்துல அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாததுக்கு பேர் விகல்பம் அப்படின்ட்டு, எது ஒண்ணுமே இல்லையோ அதுக்கு பேர் விகல்பம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இதம் ஏவ துரியம் சுத்த சைத்தன்யம் அஜ்ஞானாதி தத் உபஹித சைத்தன்யாபியாம் தப்தாய பிண்டவத் அவிவிக்தம் சன் மகாவாக்கிய வாச்சியம் விவிக்தம் சத் தல் லட்சியம் இது உச்சதே. இதம் ஏவ துரியம் சாந்தம் சிவம் அத்வைத்தம் ச ஆத்மா சவிஜேக, இதைத்தான் நான் தெரிஞ்சுக்கணும், அனுபவ ரூபமா இருக்கணும், அதுலயே நிலைப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. வேறு எந்த அணை எந்த எண்ண அலையும் இல்லாம சிந்தனையும் இல்லாம நிலைப்படுறதுதான் அனுபவம்னு சொல்றது. அப்படிப்பட்ட இந்த நிலை அடையறதுக்கு அந்த நிலை என்ன அப்படின்னு கேட்டா, இதம் ஏவ துரியம், இந்த துரியம் தான், இந்த ஆத்மா தான். துரியம் ஆத்மா பிரம்மம் எல்லாம் வேற வேற இல்ல, எல்லாம் அதே தான். நான், இந்த நான் ஆனது என்னது? சுத்த சைத்தன்யம். சுத்த சைத்தன்யம் அதுதான். அது என்னது? அஜ்ஞானாதி தது உபகித சைத்தன்யாபியாம் அஜ்ஞானம் அது கூடிய சைத்தன்யங்களோடு தப்தாய பிண்டவது அவிவிக்தம் சத்து. இந்த சைத்தன்யமே அந்த அறியாமையோட அந்த அஜ்ஞானத்தோட சம்பந்தப்பட்டிருக்கும் பொழுது தப்த அயப்பிண்டவது, ஒரு இரும்பு குண்டு இருக்கு, இல்ல ஒரு இரும்பு உருண்டை இருக்கு, இல்ல ஒரு இரும்பு தடி இருக்கு. இந்த இரும்பு தடிய, இந்த இரும்பை நீங்க என்ன பண்ணீங்க? நெருப்புல போட்டீங்க. நெருப்புல போட்டா என்ன ஆகுது? இரும்பு இந்த கம்பியெல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தெரியும், சிகப்பா ஓடி வந்துட்டு இருக்கும், சிகப்பா வந்துட்டு இருக்கும். அது இரும்பு. அந்த இரும்பத்தான் சொல்றான், நெருப்புல போட்ட இரும்பு எப்படி சிகப்பு அயப்பிண்ட தத்த அயப்பிண்டம் அப்படிங்கறது என்னது? அந்த நெருப்பு நெருப்பு நெருப்பா கொழும்பா வந்து கொதிக்கிற அந்த இரும்பு. அந்த மாதிரி இப்ப அது என்னதுன்னு கேட்டா என்ன சொல்லுவா? அந்த எரிஞ்சுட்டு இருக்கு, தக தக தகதாக எரிஞ்சுட்டு இருக்கு. என்னதுன்னு கேட்டா என்ன சொல்லுவ? கேட்டா நெருப்பு அப்படிமோ. அது ஏன்? அது நெருப்பு இல்ல, அது இரும்பு. அது இரும்புல நெருப்பு ஏற்றிப்பட்டிருக்கு, ஏற்றப்பட்டிருக்கு, ஏற்றி பார்த்திருக்கு, ஏற்றப்பட்டிருக்கு இரும்புல. இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன், அது என்னன்னு கேட்டா நெருப்பு அப்படின்ப. அந்த மாதிரி அவிவிக்தம் சத்து, பிரிக்க முடியாத நிலையில, பிரிக்கப்படக்கூடிய அந்த நிலை இல்லாத, அந்த விசார புத்தி இல்லாத நிலையில, எதோட இந்த சுத்த சைத்தன்யத்தையும் அந்த உபாதியும் அந்த வரையறையோ மாயையோ அவித்தையோ இதை நான் சம்பந்தப்படுத்தி இதை பிரிச்சு பார்க்க முடியாத ஒரு நிலையில மகா வாக்கிய வாச்சியம், மகா வாக்கியம்னு சொல்லக்கூடிய அந்த வாக்கியங்களுக்கு வாட்சிய பொருளாக, வாட்சிய பொருள் அப்படின்னு சொல்லி வாச்சியம்னு சொல்லி சொன்னா சொற்பொருள், சொற்பொருளாக அது நிக்கிறது. மகா வாக்கியத்தினால குறிக்கப்படுற பொருளாக அது நிக்கிறது. எது? அந்த சுத்த சைத்தன்யம் இந்த அவித்தையோட சம்பந்தப்படும் பொழுது. ஏன்னா மகா வாக்கியம் அப்படிங்கிறது என்னது? வேதாந்த வாக்கியம். வேதாந்த வாக்கியம்னா என்னது? ஜீவ பிரம்மனும் வேற வேற இல்லைன்னு சொல்ற வாக்கியம் எல்லாமே வேதாந்த வாக்கியம். முதல்ல அதுதான் அங்கிருந்தான் ஆரம்பிச்சோம், திருப்பி அங்கே வந்திருக்கு. வேதாந்தம்னா என்ன அப்படின்னு பேசணும், உபனிஷத் பிரமாணம் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அப்படி பிரமாணம்னா என்ன? சரியான ஞானத்தை அடையும் கருவி அப்படின்னும். அது வேதாந்தம் என்னது அப்படின்னு கேட்டா, உபனிஷத் என்னது அப்படின்னு கேட்டா, எந்த வாக்கியத்துல எந்த சாஸ்திரத்துல ஜீவனும் பிரம்மனும் வேற வேற இல்லைன்னு சொல்றதோ அதுதான் வேதாந்தம் அப்படின்னும். ஜீவனை பத்தி சொல்ற தனி வாக்கியமோ இல்ல பிரம்மத்தை பத்தி சொல்ற தனி வாக்கியமோ, அதுக்கு பிரம்மனை பத்தியோ இல்ல ஜீவனை பத்தியோ தெரிஞ்சுக்கிறதுக்கான வாக்கியமோ தனித்தனியா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு பேர் அவாந்தர வாக்கியம். அப்படி வாக்கியங்கள் ரெண்டு வகை, உபனிஷத் முழுவதும் இந்த ரெண்டு வாக்கியம் தான் இருக்கும். ஒன்னு அவாந்தர வாக்கியம், இன்னொன்னு மகா வாக்கியம். அவாந்தர வாக்கியம்னு சொல்லி சொன்னா பிரம்மத்தை பத்தியோ இல்ல ஜீவனை பத்தியோ தனியா சொல்ற வாக்கியம். மகா வாக்கியம்னு சொல்லி சொன்னா ரெண்டுமே வேறு வேறு இல்லைன்னு சொல்ற வாக்கியம். இப்படிப்பட்ட இந்த மகா வாக்கியத்துடைய வாச்சிய பொருளா இருக்கு. மகா வாக்கியம் எத்தனை? நாலு. கரெக்டா இப்படி தப்பா சொல்லணும், நாலு இல்லை. உபநிஷது எத்தனையோ, மகா வாக்கியங்கள் அதுக்கு மேல இருக்கு. மகா வாக்கியம்ங்கிறத நீங்க கணக்குல சொல்ல முடியாது. நமக்கு நாலு உதாரணத்துக்கு நாலு உபநிஷத்துல இருந்து நாலு மகா வாக்கியத்தை காமிச்சிருக்கோம், நாலு இல்ல. மகா வாக்கியம் எத்தனை? எண்ணில் அடங்காதது. எந்த வாக்கியம் எல்லாம் ஜீவனும் பிரம்மனும் வேற வேற இல்லைன்னு சொல்றதோ அதெல்லாம் மகா வாக்கியம், நாலுங்கிறது இல்ல. அப்போ அதனால அந்த பிரிக்கப்பட முடியாத நிலையில அது வாச்சியமா இருக்கு. பிரிக்கப்பட்ட நிலையை விவிக்தம் சது, பிரிக்கப்பட்ட நிலையில இந்த சுத்த சைத்தன்யமானது அந்த அவித்தையிலிருந்து பிரிக்கப்பட்ட நிலையில, வேறுபடுத்தப்பட்ட நிலையில, வேறுபடுத்தப்பட்ட மாதிரியான நிலையில, வேறுபடுத்தப்பட்ட மாதிரியான நிலையில நீ ஏன் சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னா, இது வேறுபட்ட எப்பவுமே எதோடையும் சேரவே இல்லை, சேர்ந்தாதானே பிரியறதுக்கு. அந்த மாதிரி இங்க சது அப்படி பிரிக்கப்பட்ட நிலையில் லட்சியம் இத்தி உச்சதே, தது லட்சியம் இத்தி உச்சதே, சது தல் லட்சியம் இத்தி உச்சதே, தோர்லி தல் லட்சியம் தத் லட்சியம் இத்தி உச்சதே, அதனை லட்சியம் அப்படிமோ. பிரிக்கப்படாத நிலையில வாச்சியம், பிரிக்கப்பட்ட நிலையில லட்சியம், அதுதான் நம்மளுடைய கோல், நம்மளுடைய வீடு பேரு, அதுதான் நம்ம அடைய வேண்டிய நிலை, அடைவு வீடு. இப்படி இந்த ரெண்டு நிலையில பாக்குறோம். அஸ்ய அஜ்ஞானஸ்ய ஆரண்விக்ஷேப நாமகம் சக்தி துவயம் அஸ்தி. இப்படி அஜ்ஞானத்தினுடைய நிலைக்கு திருப்பி வந்துட்டோம். ஏன்னா இப்ப தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சது? மேல சொல்லப்பட்ட வாக்கியமானது இதமேவ துரியம் சுத்த சைத்தன்யம் அஜ்ஞானாதி தத் உபேத சைத்தன்யாபியாம் தத்தாய பண்டவது அவிவிக்தம். இந்த துரிய, இந்த துரியம் தான், இந்த சுத்த சைத்தன்யம் தான் அந்த அஜ்ஞானத்தோடு சம்பந்தப்பட்டதா இருக்கிற நிலையில, பிரிக்கப்பட முடியாத நிலையில வாச்சியமாறது மகா வாக்கியத்துக்கு. அது பிரிக்கப்பட்ட நிலையில, வேறுபடுத்தப்பட்ட நிலையில அதுதான் லட்சியமா நிக்கிறது அப்படின்னுட்டு. அப்படி இது அஜ்ஞானத்தோடு தீண்டப்பட்ட நிலைதான் பிரச்சனை, அஜ்ஞானத்தோடு தீண்டப்படாத நிலை என்னுடைய சுரூபம் அப்படிங்கிறது தெரியுது. இப்ப அந்த அஜ்ஞானம்னா என்ன அப்படின்னு தெரியணும். ஏன்னா ஒரு விஷயத்த நான் நீக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதை தெரிஞ்சுக்கணும், அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சாதான் நான் நீக்க முடியும். இது அசாதோ தர்ம ஜிக்யாசா அப்படிங்கிறாரு. தர்மத்தை பத்தி விசாரம் பண்ணும்போது ஜெயமணி மகாராஜ் சொல்றாரு, அசாதோ தர்ம ஜிக்யாசா அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன? இதை அடுத்து, அதாவது வேதத்தை எல்லாம் படிச்சுட்ட பின்னாடி தர்மத்தினை விசாரம் செய்வோம் அப்படிங்கிறாரு. தர்மத்தை விசாரம் செய்வோம்னா என்ன அர்த்தம்? அதர்மஸ்யாபி ஏதாவது உபலட்சணம் அப்படிங்கிறாங்க பின்னாடி கீழே. தர்மம்னா தர்மம் மாத்திரம் இல்ல, அதர்மமும் கூட, தமிழ சொல்லுவோம் கலவும் கற்றுமர அப்படின்ட்டு. ஏன் தப்புன்னு தெரிஞ்சாதான் கற்றுமர அப்படின்னு சொல்லி சொன்னது எதுக்கு அப்படின்னு கேட்டா, அதை கடைபிடிச்சு கற்றுட்டு அப்படி மர அப்படின்றதுல இது என்னன்னு தெரிஞ்சிட்டு அதை விட்டுடு அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு விஷயத்த நாம விடணும்னு சொல்லி சொன்னா விடப்படக்கூடிய விஷயம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இந்த அஜ்ஞானத்தை நான் விடணும்னு சொல்லி சொன்னா இந்த அஜ்ஞானம் என்னன்னு தெரிஞ்சாதானே என்னால விட முடியும், எனக்கு அஜ்ஞானம் என்னன்னு தெரிஞ்சாதானே என்னால விட முடியும். அதனால இந்த அஜ்ஞானத்தினுடைய சொரூபமானதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனால ஆரம்பிக்கிறாரு. இந்த அஜ்ஞானமானது ரெண்டு சக்தி கூடியதானது, ஒன்னு ஆவரண சக்தி, இன்னொன்னு விக்ஷேப சக்தி அப்படின்ட்டு. இந்த ஆவரண சக்தினான விக்ஷேப சக்தி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.